வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேசனின் காவல் கோட்டம் பாகம் 1 அத்தியாயம் 48. நகரின் மிகப்பெரிய செல்வந்தரான ஆதிமூலன் செட்டியார் பலி கொடுக்கப்பட்டதாக கருதப்படும் சிறுவனுக்கும் சேர்த்து பூஜை செய்துவிட்டுத்தான் இடிக்க ஆரம்பித்ததாக சொன்னார்கள். அவர்தான் ஆப்ப நாட்டு மரவர் கிராமங்களில் இருந்து ஆட்களை தானிய கூலிக்கு அழைத்து வந்து கோட்டை இடிப்பை துவக்கியவர். மேற்கு பக்க கோட்டை மதலின் மையப்பகுதியின் மீதேறி பணியாட்கள் வேலையை துவக்கினார்கள். கான்சாஹிபுக்கு எதிரான போரில் கேப்டன் கேம்பெல்லின் பீரங்கி தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்திருந்தது மேற்கு கோட்டை தான். எனவே ஆதிமூலன் செட்டியார் கேப்டன் கேம்பெல்லை தனது கணக்கில் வரவு வைத்துக் கொண்டு மேற்கு பக்கமாக இடிப்பு பணியை துவக்கினார். கோட்டை மதிலின் மேற்பகுதியில் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டிருந்த வளைவின் நடுவில் அமைக்கப்பட்ட துளையில் கம்பிகளை நுழைத்து 3-4 பேர் மேல் நோக்கி தூக்கிய போது விரிசல் விட்டிருந்த அந்த அரண்கள் 40 ஆழத்தில் பெரும் சத்தத்தோடு விழுந்து அகழிக்குள் சரிந்தது. மேலே இருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தான் 20 இளைஞரான ஆதிமூலன் செட்டியாரின் மகன் நலமுத்து செட்டி. மேற்கு கோட்டை நுழைவாயிலின் உத்தரத்தில் அமைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய இரும்பு சட்டங்கள் மீதும் முற்றிய தேக்கு கணைய மரத்திலான நெடுங்கதவுகள் அதற்கான இணை சட்டங்களின் மீதும் கருத்தாய் இருந்தது ஆதிமூலன் செட்டியின் துவக்க நிலைப்பணி. எனவேதான் மேற்கு கோட்டை வாயிலின் வலது பக்கம் இருந்து இடிபாடுகளிலிருந்து தனது பணியை துவக்கி கோட்டை வாயிலை நோக்கி பணிகளை நகர்த்தி கொண்டிருந்தார். செட்டியாரை தொடர்ந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டவர் சுப்பிரமணிய ஐயர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலின் நாள் வழிபாட்டு சேவைக்காக இவரின் குடும்பத்தாருக்கு வழங்கப்பட்டிருந்த வடத்தக்குளம், சீத்தலை, கீழநெடுங்குளம் ஆகிய மாரிய கிராமங்களில் இருந்து பறையர்களை இவர் வரவழைத்திருந்தார். தென்கிழக்கு பகுதி கோட்டையை அடுத்து பெரும் வயல்வெளிகளும் மேய்ச்சல் நிலங்களும் நிறைந்தது. அங்கே சிறு சிறு கூரைகள் வேயப்பட்டு பணியாட்கள் தங்க வைக்கப்பட்டனர். கோட்டை மதலின் மேல் பகுதிக்கு போகும் படிக்கட்டுகள் பெரிய அளவு சேதமுற்று இருப்பதால் ஏணிகளும் குறுக்கு சாரங்களும் அமைக்க தச்சாசாரிகளும் கிராமத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்தனர். முழுமையான தயாரிப்பு ஏற்பாடுகளோடு சரியான பகுதியை தேர்வு செய்து பணியினை துவக்கினார் சுப்பிரமணிய ஐயர். கலெக்டர் நிர்வாகத்தின் மிக நம்பகமான இடத்திலிருந்து ராமச்சந்திர ஐயரின் சகோதரர் இவர். மேற்கு கோட்டை வாயிலின் அருகில் இருந்த பீரங்கி மேடையின் மீது தனது பணியாட்களின் வேலையை துவக்க செய்தார் ராமநாத முதலி. பீரங்கி மேடை கோட்டை சுவரை விட மிக கடுமையான பகுதி. முழுக்க முழுக்க கரும் பாறைகளை அடுக்கியே கட்டப்பட்டது. அந்த பாறைகளும் அளவில் மிக பெரியவை. அது மட்டுமல்ல, கீழே அகழி இல்லாததால் தள்ளிவிடப்பட்ட பாறைகளை வெகு தொலைவுக்கு அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது. அப்படி இருக்க கோட்டை முதலை விட்டு விட்டு பீரங்கி மேடையிலிருந்து ஏன் பணியை துவக்குகிறார் என்பது பலருக்கு விளங்காத புதிராக இருந்தது. ஆனால் விவரம் தெரியாத ஆள் செய்கிற வேலையாக யாரும் அதை நினைக்கவில்லை. காரணம், ராமநாத முதலியின் குடும்ப பாரம்பரியம். இவர்கள் நாயக்கர் ஆட்சி காலங்களில் ராயசம் பதவியின் கீழே இருந்தவர்கள். தலைமை நிர்வாக அதிகாரிகளாக பலகாலம் இருந்த பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தில் வந்த பெருமாள் முதலி கலெக்டர் பிளாக்போனால் நகர மேஸ்திரியாக நிர்வாகத்தின் முக்கிய இடத்தில் அமர்த்தப்பட்டிருந்தவர். அப்படி இருக்க ராமநாத முதலி பீரங்கி மேடையிலிருந்து பணியை துவக்கியதற்கு ஏதேனும் காரணம் இருக்கும் என விவரம் தெரிந்தவர்கள் கணிக்க ஆரம்பித்தனர். பீரங்கி மேடையில் இருந்த மிகப்பெரிய கற்பாறைகள் கூட பிடுங்கப்பட்டு கீழே விழுந்தன. ஆனால் ராமநாத முதலி வாயிலிருந்து ஒரு சிறு சொல் கூட வெளியே விழவில்லை. இது பலருக்கு சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தியது. பீரங்கியின் அடிப்பகுதிக்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பாலான அடித்தளத்தை அகற்றுவதே முதல் கட்ட பெரும் பணியாக இருந்தது. அந்த இரும்பு பாலம் மிக பத்திரமாக மேடையிலிருந்து கீழே இறக்கப்பட்டது. வரிசையாக மரச்சாரங்கள் கட்டப்பட்டு மணல் மூடைகள் அடுக்கப்பட்டு மிக வலிமையான வடம் போட்டு கட்டி வடத்தின் மறுமுனை பீரங்கி மேடையை ஒட்டி மேற்கு பகுதி கோட்டையின் வெளிப்புறம் இருந்து இழுத்து பிடிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க பகீரத முயற்சி எடுக்கப்பட்டது. வேடிக்கை பார்க்கும் கூட்டம் இங்கே தான் அதிகம். மற்ற பீரங்கி மேடைகளை அகற்றும் மனக்கணக்கோடு நின்று பார்த்து கொண்டிருந்தனர். ஆற்றுக்கு வடகரையில் இருந்த கோரிப்பாளையம் முஸ்லீம்கள் ஆற்றின் தென்பகுதியில் இருந்த கோட்டை மதிலை அகற்றும் பணியில் முதலில் போதிய ஆர்வம் காட்டாமல் இருந்தனர். மற்ற பகுதியில் எல்லாம் இடுப்பு பணி துவக்கப்பட்டு சில நாட்கள் ஆன பின்புதான் சம்சுதீன் பாய் பணியில் ஈடுபட முடிவெடுத்தார். வடகிழக்கு மூலையில் இருந்த வளைவு பகுதியை இடிப்பதற்காக அவர் தேர்வு செய்தார். வைகை ஆற்றை ஒட்டி மிக நெருக்கமாக இருந்த கோட்டை பகுதி இந்த வடகிழக்கு முனை வளைவுதான். ஆற்றை கடந்து எளிதில் அடையக்கூடிய பகுதியாக இருந்தது. கோரிப்பாளையம் முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக கோட்டை மதில் மீது ஏறினர். நகரின் பெருந்தனக்காரர்கள் இடிப்பு பணியை ஆங்காங்கே தொடர்ந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்து ஒருவர் கோட்டையை கை வைக்க ஆரம்பித்தனர். முதலில் ஒரு பாவச்செயல் போலவும் சிறு பயத்தை ஏற்படுத்தி இந்த பணி நாளாக உற்சாகமுடையதாகவும் போட்டிகள் நிறைந்ததாகவும் மாறியது. வணிகர்கள், விவசாயிகள், சிறு தொழில் செய்வோர் என எல்லோரும் கோட்டையின் ஏதோ ஒரு பகுதியை உடைக்க எந்நேரமும் திட்டமிட்டு கொண்டே இருந்தனர். ஒன்றிரண்டு மாதங்களில் கோட்டையின் அனைத்து பக்கங்களிலும் இடிப்பு பணிகள் நடைபெற துவங்கின. சிறிய சிறிய மனிதர்கள் இந்த நெடிய கோட்டையில் அங்குமிங்குமாக ஆவேசப்பட்டு கொண்டிருந்தனர். பாறைகள் சரிந்து விழும் ஓசை நாளாக ஆக அதிகரித்தது. தாமரை கொடிகளும் முதலைகளும் ஆயுதங்களாக இருந்த அகழிகளை சுண்ணாம்பு காரைகளும் கரும்பாறைகளும் நிரப்ப ஆரம்பித்தன. வஞ்சமில்லாமல் அனைவரின் ஆசைக்கும் கோட்டை இடம் தந்தது. இதற்கு பின்பும் குறியிடப்படாத இடங்கள் கோட்டையில் நிறையவே இருந்தன. கோட்டையின் மேல் பகுதியில் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு காரைகளை கொண்டும் கட்டப்பட்டிருந்த ஆயுத அறைகள், காவல் வீரர்கள் தங்கும் மாடம், வெளிப்புற அலங்கங்கள் ஆகியவற்றை இடித்து அகற்றும் பணி முதல் கட்டத்தில் மும்முரமாக நடந்து வந்தது. ஆதிமூலம் செட்டியாருக்கு மட்டும் இந்த பணிகளை எல்லாம் ஏற்கனவே கர்னல் கேம்பலின் பீரங்கிகள் செய்து முடித்திருந்ததால் அவர் இரண்டாம் கட்டமாக கருங்கற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அத்தியாயம் 49. கிழக்கே இரண்டு முனைகளிலும் இருந்த மாடங்கள் முற்றிலும் சிதைந்து போய்விட்டன. தென்கிழக்கு மாடம் சாய்ந்த நிலையில் கிடக்கிறது. எட்டு தூண்களால் இன்னும் நின்று கொண்டிருப்பது வடகிழக்கு மாடம் மட்டும்தான். அதன் பக்கவாட்டில் வளர்ந்திருந்த அரச மரத்தின் வேர் மேல்பகுதியை ஊடுருவி இருந்தது. வேர்களுக்கிடையில் சிக்குண்ட விதான கூரை வேர்களால் தாங்கி பிடிக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தது. மேற்கூரையின் வேர்களுக்கிடையில் மாட புறாக்களின் குஞ்சுகள் குமுறி கொண்டிருந்தன. சுப்பிரமணிய ஐயரின் பணியாட்கள் இடிக்க துவங்கிய சிறிது நேரத்தில் அரச மரம் மாடத்தின் மேற்கூரையை பெயர்த்து கொண்டு கோட்டையின் மேல் சுவரின் வலது பக்கம் விழுந்தது. பின் அதன் கிளைகள் வெட்டப்பட்டன. வேர்களுக்கு இடையில் இருந்த கட்டிட பகுதிகள் உடைத்து கீழே தள்ளப்பட்டன. கோட்டையின் மேலே முளைத்த அரச மரத்திற்கு இப்படி நேர்வது வியப்பில்லை. பணியாட்கள் பெரிதாக சிரமப்படாமல் மரத்தையும் மாடத்தையும் அப்புறப்படுத்தினர். மாடத்தை தாங்கி நின்ற தூண்களின் வடிவமைப்பின் மீது சுப்பிரமணிய ஐயருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. எனவே அவை ஒவ்வொன்றாக பெயர்த்தெடுக்கப்பட்டு வடம் கட்டி கீழே இறக்கப்பட்டன. ஆறு தூண்கள் இறக்கப்பட்ட நிலையில் இரண்டு தூண்கள் மீதம் இருக்க அன்றைய பணிகள் முற்றுப்பெற்றன. வேலையாட்கள் மரச்சாரத்தின் வழியே கீழிறங்கி போய்க் கொண்டிருந்தனர். அதிகாலை கிளம்பி நெடுந்தொலைவு போன மாடப்புறாக்களுக்கு அன்றைக்கு கிடைத்தது என்ன தானியங்களோ தெரியவில்லை. அந்தி முற்றிலும் உதிர்வதற்கு முன் நாகமலையின் வலது கோடியிலிருந்து அவை கூட்டம் கூட்டமாக பறந்து வந்தன. நீண்ட பயணத்தின் களைப்பார வைகையில் இறங்கி தண்ணீர் குடித்தன. சடசடவென்று மொத்த புறாக்களும் தண்ணீரின் மேற்பரப்பை சிறகுகளால் தட்டி நீர் தரிக்க மேலெழும்பி கிழக்காக வட்டமடித்து கோட்டை மாடத்தை நோக்கி வந்தன. அவற்றின் கூடுகளும் கூடுதாங்கி நின்ற மாடமும் அரசமுறமும் அங்கில்லை. இறக்கைகள் மடக்கி இறங்க வேண்டிய இடத்தில் இறங்க முடியாமல் குழறியபடி படபடவென்று அடித்தவாறு வட்டமிட்டு கொண்டே இருந்தன. பல தலைமுறைகளாக அவை வாழ்ந்த இடம் இன்று அடையாளமின்றி அழிக்கப்பட்டு விட்டது. கூடுகளையும் முட்டைகளையும் குஞ்சுகளையும் இழந்த புறாக்கள் அங்குமிங்குமாக காற்றை அலைக்கழித்து கொண்டிருந்தன. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு அர்த்தஜாம பூஜைக்கான தயாரிப்பில் சுப்பிரமணிய ஐயர் இந்நேரம் பரபரப்பாக இருப்பார். ராஜாளிகள், காட்டுப்பூனைகள், பாம்புகள், வல்லூறுகள் ஆகியவற்றிலிருந்து இத்தனை நாட்கள் தாங்கள் காப்பாற்றி வந்த கூடுகளையும் முட்டைகளையும் அவற்றிலும் கொடிய ஏதோ ஒன்றிடம் பறிகொடுத்து விட்டோம் என்று எண்ணாமல் மாடப்புறாக்கள் புதிய இருப்பிடம் தேடி பறந்து போயிருக்காது. மிஞ்சி நின்ற இரண்டு தூண்களிடமும் அவை ஏதாவது சொல்லி சென்றிருக்கும், அல்லது அவைகளிடம் அந்த தூண்கள் ஏதாவது சொல்லிவிட்டிருக்கலாம். நீண்டு கிடந்த மணல் வெளியின் ஓரத்தில் சிறிதளவு தண்ணீர் மட்டுமே போய்க் கொண்டிருந்தது. வைகை தன்னை கொடி போல குறுக்கி கொண்டு கோடையின் உச்சம் அது. நதியின் குறுக்கே தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாலத்தை முக்கியமானவர்கள் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருந்தனர். மேஸ்திரி பெருமாள் முதலியும் ராமச்சந்திர ஐயரும் காலையிலேயே கலெக்டரை சந்திக்க அவரது மாளிகைக்கு சென்றிருந்தனர். நண்பகல் நேரத்தில் இருவரின் குதிரை வண்டிகளும் பாலத்தை கடந்து நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தன. கோட்டை இடிப்பை மதுரைவாசிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலையை முறித்து இடிப்பு பணி துவக்கப்பட்டதற்கு இவர்கள் இருவரும் தான் சூத்திரதாரிகள். அந்த வகையில் கலெக்டரின் புகழாரம் இவர்கள் தோள்களின் மீது இருப்பதாக எந்நேரமும் உணர்ந்தார்கள். இடிப்பு பணி துவங்கி நாட்கள் பல உருண்டோடிவிட்டன. இன்னும் ஒன்றரை மாதத்திற்குள் மழைக்காலம் துவங்கிவிடும். விவசாய வேலைகள் ஆரம்பித்து விட்டால் இந்த பணி முழுவதுமாக நின்றுவிடும். எனவே வேலையை வேகப்படுத்த வேண்டும் என்று கலெக்டர் சொன்னதை பற்றியே இவர்கள் எண்ணமெல்லாம் இருந்தது. இன்னும் கோட்டை இடிப்பில் பங்கு பெறாமல் இருந்தவர்களை பார்த்து பேசி பணியை துவக்கவும், பணியில் ஈடுபட்டவர்களை இன்னும் வேகப்படுத்த சொல்வது சம்பந்தமாகவும் யோசித்துக் கொண்டே வந்தனர். இருவரின் வண்டிகளும் வடக்கு கோட்டை வாயில் அருகே வந்தன. கோட்டை வாசலின் ஓரம் சிறு கூட்டம் நின்று கொண்டிருந்ததை மேஸ்திரி பெருமாள் முதலி வண்டிக்குள் இருந்தபடியே பார்த்தார். என்ன என்று அவருக்கு புரியவில்லை. வண்டிக்காரனிடம் என்ன கூட்டம் என கேட்டார். இடிக்கிற வேலைக்காக கிராமத்திலிருந்து வந்தாங்க, கையிலையும் நெஞ்சிலையும் பச்சை குத்துறதுக்காக கூட்டமாக இருக்காங்க. குரத்தி ஒருத்தி வடக்கிருந்து ஆற்று கடந்து காலையில் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். அவள் தான் இங்கே உட்காந்து பச்சை குத்துறா போலையா என்றான்.
ஏன் இந்த வேகாத வெயிலில் போய் பச்சை குத்துறாங்க
என்றார் மேஸ்திரி. வெயில் காலத்தில் பச்சை குத்திக்கிட்டால் தானியா வீக்கம் குறைவாக இருக்கும், மழைக்காலத்தில் குத்துனா வீக்கம் பெருசாக இருக்கும், சீக்கிரமாக வத்தாது. இப்போ குத்திக்கிட்டா ராத்திரி விளக்கெண்ணையை தேய்ச்சி வாங்கிய இல்லாட்டி ஆவாரந்தாழைய அரைச்சி பூசிக்கு வாங்க, வேகமாக வீக்கம் குறைஞ்சி புண்ணு ஆறிடும் என்றான் வண்டி ஓட்டி. அடுத்த வண்டியில் வந்த ராமச்சந்திர ஐயரும் கூட்டத்தை எட்டி பார்த்து வாக்கில் வந்து கொண்டிருந்தார். இருவரின் வண்டிகளையும் மதுரைவாசிகள் நன்கு அறிவார்கள். ஆனால் கூட்டமாக இருந்த கிராமத்துக்காரர்கள் ஏதோ இரண்டு வண்டி போகிறது என்று சட்டை செய்யாமல் குரத்தி பச்சை குத்தி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சுவடியில் கோட்டை மீன் சூலம் போன்றவர்களை குரத்தி வரைந்து வைத்திருந்தால் பச்சை குத்தை உட்கார்ந்த இளைஞன் ஒருவன்
எனக்கு இந்த கோட்டை மாதிரி குத்தே
என சுவடியை காட்டாமல் பக்கத்தில் இருந்த கோட்டை முதலை காட்டினான். மூங்கில் குழலுக்குள் வைத்திருந்த 3-4 ஊசிகளை எடுத்து பனம்பழச்சாறை பிழிந்து வைத்திருந்த கலவையை தொட்டு கருத்து திரண்டிருந்த அந்த இளைஞனின் இடதுகை தோள்பட்டையின் கீழே குரத்தி வரைய ஆரம்பித்தாள். கைப்பழக்கத்திலும் லாகவத்திலும் இரத்தம் கசிய கசிய கோட்டை உருவானது. மாடத்தை தாங்கி நிற்கும் கோட்டை வாயில் சித்திரம் ஒன்றை வழிகிற இரத்தத்திற்குள்ளே வரைந்து முடித்தாள். இடிக்கப்படுகின்ற கோட்டையின் இரத்தம் இடிப்பவர்களின் கையிலே இருந்து கசிந்தது. அடுத்தடுத்து ஆட்கள் உட்கார அவளுக்கு அன்று நல்ல தானிய வரது. வெயில் ஏறியடிக்க அவள் தனது இருப்பிடத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளே நகர்த்தி கோட்டை வாசலுக்குள் இருந்த நிழலின் ஓரத்தில் உட்கார்ந்து பச்சை குத்தி கொண்டிருந்தாள். கோட்டை வாயிலில் இருவரின் வண்டியும் நுழைந்து நகருக்குள் பிரவேசித்தது. பெருமாள் மேஸ்திரி அவர்களை பற்றி ஏதோ முணுமுணுத்தார். வண்டியோட்டியின் காதில் அரைகுறையாக விழுந்தது. 4 திசை பிரதான கோட்டை வாசல்கள் இனி இருக்காது. தெய்வ படிவம் செதுக்கப்பட்டிருந்த இந்த நிலைக்கதவுகள் இனி அகற்றப்பட்டுவிடும். அடுத்த முறை வரும்போது குரத்தி ஒதுங்க இந்த இடத்தில் நிழல் இருக்காது. வாசலே இல்லாமல் செய்ய போகிறவர்கள் ஏன் வாசலில் இருக்கும் சிறு கூட்டத்தை கண்டு முகழ்ஞ்சொழிக்க வேண்டும் என அடுக்கடுக்கான கேள்விகளும் சந்தேகங்களும் வண்டியோட்டியின் மனதில் எழுந்தன. திமிரிய குதிரையை சுண்டி இழுத்தவாறு வண்டியை நேரே மஹால் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினான். அரண்மனைக்கு வடக்கில் இருந்த ரங்கவிலாசம் மாளிகை மிகவும் சிதைந்த நிலையில் இருந்தது. அதை பழுது பார்த்து பராமரிப்பது சிரமம் என்று தோன்றியதால் அதை முற்றாக இடித்து அப்புறப்படுத்திவிட்டு முடிவெடுத்தார் பிளாக்போர்ட். அரசு செலவிலேயே கூலி ஆட்களை கொண்டு அவை இடிக்கப்பட்டு காரைகள் வண்டிகளில் அள்ளி வந்து கிழக்கு பக்க அகழியில் கொட்டப்பட்டது. அதன் பிரம்மாண்டமான முகப்பில் இருந்த தூண்கள் மட்டும் அப்படியே விடப்பட்டன. பனை உயரத்தில் பெரும் அரச மர தடிமனில் இருந்து அந்த 10 தூண்களும் செதுக்கிய வட்டக்கற்களால் ஆனவை. மேஸ்திரி அங்கு நடந்த வேலைகளை பார்வையிட்டு விட்டு வீடு திரும்பினார். மதிய உணவை முடித்து கொஞ்சம் ஓய்வெடுத்த பின் மேஸ்திரி புறப்பட்டார். ராமநாத முதலியை கண்டு பேசி பணியை வேகப்படுத்த சொல்ல வேண்டும். ராமநாத பீரங்கி மேடையை அகற்றும் இடத்தில் இருப்பதை கேள்விப்பட்டு வண்டியை அங்கே விட சொன்னான். மேல ஆவணி மூல வீதியின் வழியே வந்து வலப்பக்கம் திரும்பி நேராக மேற்கு கோட்டை வாசல் அருகே வந்து வண்டி வந்து நின்றது. இந்நேரம் பீரங்கி மேடையின் முக்கால் பகுதி அகற்றப்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு வந்திறங்கிய மேஸ்திரிக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. கோட்டை சுவரையொட்டி செவ்வக வடிவத்தில் கட்டப்பட்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்த மேடை முற்றிலுமாக அகற்றப்பட்டிருந்தது. உடைத்தெடுக்கப்பட்டிருந்த பாறைகள் அங்குமிங்குமாக குவிந்து கிடக்கின்றன. மர உருளைகளை கீழே கொடுத்து பெரிய பாறைகளை இழுத்து வெளியேற்றும் பணியும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பெருமாள் மேஸ்திரி ஆச்சரியத்தோடு என்று பார்த்து கொண்டிருக்கையில் அதிகாரி மாரட்டும் அங்கே வந்து சேர்ந்தார். கிழக்கு பகுதி பீரங்கி மேடை சிறிது சேதமடைந்து மற்ற பீரங்கி மேடைகள் முழுமையாகவும் இருந்த நிலையில் மேற்கு பகுதி பீரங்கி மேடைதான் முற்றிலுமாக அகற்றப்பட்ட முதல் மேடை.
இதுவரை பிடுங்கப்படாமல் இருந்த கான்சாபின் கடைவாய்ப்பல் ஒன்று இன்று பிடுங்கப்பட்டு விட்டது என்று மேஸ்திரி பெருமாள் முதலியிடம் மகிழ்ச்சி பொங்க கூறினார் அதிகாரி மாரட்.
ராமநாத முதலியை முதலில் மேரட்டும் பின்பு பெருமாள் மேஸ்திரியும் கைகுலுக்கி பாராட்டினார். இந்த பலமான பீரங்கி மேடைகளை கோட்டைக்குள் கான்சாஹிப் தான் காட்டினான். கும்பினி படையும் ஆற்காடு படையும் ஒரு சேர தாக்கிய போது ஒரு வருஷ காலம் தாக்கு பிடித்த சாஹிப்புக்கு முக்கிய தோழனாக இந்த பீரங்கிகள் தான் இருந்தன. யுத்த காலத்தில் அவன் அதிக நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்த மேடையை இன்று தலைக்கு தலா 2 படி தானியம் கொடுத்து எளிதில் அகற்றினார் ராமநாத முதலி. மேரட்டும் பெருமாள் மேஸ்திரியும் முதலியிடம் நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பீரங்கி மேடையை அகற்றிய கையோடு கோட்டை சுவரை அகற்றும் பணியும் இதே வேகத்தை காட்டும்படி கூறினார்கள். கலெக்டர் 6 மணிக்கு மேரட்டை சந்திக்க வர சொல்லியிருந்ததால் அவர் புறப்பட்டார். நாளை காலை கிழக்கு கோட்டையுடன்
அதனுடன் சேர்ந்துள்ள குதிரை மாடங்கள் போன்ற பகுதிகளையும் இடிக்கப்படுவதை பார்வையிட சொல்லலாம் என பெருமாள் மேஸ்திரியிடம் கூறிவிட்டு சென்றார் மேரட். பீரங்கி மேடை அகற்றப்பட்ட இடத்தை காலார நடந்து கடந்த பெருமாள் மேஸ்திரி ராமநாத முதலியை பார்த்து இளஞ்சிரிப்போடு விடை பெற்று வீட்டுக்கு புறப்பட்டார். தொடரும்.